അറിയാനീ യാവർക്കും അമ്പരവാ അമ്പലത്തെയും പെറിയാനീ സിരിയേനെ ആട്കൊണ്ട പെയ്കളർക്ക് വിറയാന്ത മലർ തൂവേൻ വിയന്ത് അലരേൻ നയന്ത് ഉരുകേൻ തരിയേൻ നാൻ ആമാറിയൻ സാവേൻ നാൻ സാവേനീ. முன்னையே நாம ஆமாறு அப்படின்னு முன்னையே படிச்சோம். ஆமாறும் திருவடிக்கே அகம் குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதே செய்தி தான். இது பக்தி அனுபவம் என்று சொல்லப்படுவதுங்க. பக்தி அனுபவத்துல சொல்லியதே திரும்ப திரும்ப வரும். சொல்றதை திருப்பி திரும்பி சொன்னா என்ன சொல்லுவோம், பைத்தியக்காரையா, அவன்கிட்ட போய் சிக்கிக்காத, சொன்னதையே சொல்லிட்டு இருப்பான், வேற என்னங்க சொல்ல முடியும். இறைவனை அனுபவிப்பதை திரும்ப 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 அதை தாங்க சொல்லுவார். எனவே அது அருள் நிலையில மூழ்கி கிடப்பதனால அவர் திரும்ப திரும்ப பிதற்றி கொண்டிருப்பார். அதான் பிதற்றல் அப்படின்ட்டு. பிதற்றல் அப்படின்னா சொல்லியதையே சொல்லுவது. நேத்து ஒன்னு சொன்னாருங்க, இன்னைக்கு புதுசா ஒன்னு சொல்லுவாருங்க, நாளைக்கு வேற ஒன்னு சொல்லுவாருங்க, அப்படிலாம் இல்ல, சொல்லியே சொல்லிட்டு இருக்கார். அட போய் அவர் என்னையா சொல்றார், சொன்னதாயா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். இந்த திருவாசகம் முழுக்க சொன்னதையே சொன்னதுதான் பாடியிருக்கிறார். சிவராணத்துல என்ன இருக்குதோ அதே தாங்க 51 பதிகத்திலையும் பார்க்கலாம். இங்க சொன்னது வேறீங்க, அடாடா இங்க பாருங்க வேற மாதிரி சொல்லிங்க, அப்படி இல்ல, அதேதான் அங்கேயும் இருக்கும். சொல் மலர்கள் தான் வேறு வேறு மலர்கள், சொல் வார்த்தைகள் வேறு. அந்த பொருள் என்பது பாத்தீங்கன்னா ஒரே நோக்கில் சொல்லியிருப்பார். அதான் இங்க சொன்னாரு, இறைவன் யாரு, யாவர்க்கும் அறியான். அறியானே யாவர்க்கும், யாவர் அப்படின்னா எல்லாரும் தானே அறியா, அது அடங்கிடுவாங்க. எனவே யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அறியவனாக இருப்பவன், திருமால் பெருமன் போன்ற தேவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் காண முடியாதவனாக விளங்குகிற இறைவன். ஏன்னா அடியாருக்கு வந்து அவன் அறியாதவன் சொல்ல முடியாது, எளியவன் அடியார்களுக்கு. அதனால இங்க அறியான் அறியான் என்று சொல்லும் போதெல்லாம் நமக்கும் அறியான்னு கருதக்கூடாதுங்க. அடியார்களுக்கு எளியவன் என்றும் அடியார்க்கு எளிவரும் பெருமை ஏழுலகம் எழுத்து ஏத்தும் என்பது சேர்க்கிழார் பெருமானுடைய வாக்கு. அதான் சொல்ற அடியார்க்கு வீதி விடங்கர் வீதியிலே அருள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவார் மணிநீதி சோழர் புராணத்துல. அங்க சொல்லும் போது ஆரூரினுடைய பெருமை சொல்லுகிற இடத்து சொல்வார், இந்த பசு அந்த கன்றை இழந்த நிலையில பிறகு மூன்றையும் உயிர்ப்பித்துக் கொடுக்கிறார் பெருமான். அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண் கன்றும் அவ்வரசன் மந்திரியும் உடன் எழலும் அப்படியே இன்ன பரிசு ஆனான் என்று வேந்தனும் அறிந்திலன். அது என்னதான் முன்னவனே முன்னிந்தால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னு கேள்வி எழுப்புவாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, வேற ஒன்றும் இல்லைங்க, அடியார்களுக்கு என்றும் எளிவந்த பெருமையை ஏழு உலகம் எடுத்தேத்துகின்ற நிலைமர் இறைவன் என்னைக்கும் அடியார்களுக்கு எளியவன். அப்ப இங்க அறியானே அறியானேனா யாவர்க்கும் அறியான்னு சொல்றாரு. அப்ப யாவர்க்கும் அறியான்னு சொல்ற இடத்துல அடியாரும் அடங்க மாட்டாங்களா அங்கிட்ட? அடியார்கள் அந்த பட்டியல் அடங்க மாட்டாங்க. எப்படிங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, திருப்பள்ளி எழுத்துல ஒரு பாட்டு உண்டு, கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் யாவரும் அறிவறியாள் எமக்கு எளியாய். எல்லாத்துக்கும் பார்க்க முடியல பார்க்க முடியல தடுமாறாங்க, யாரீங்க தேடுறீங்க ஐயா, சிவபெருமான் வந்திருந்தாரு நீங்க பாத்தீங்க, ஐயோ இப்பதானுங்க இங்க இருந்தாரு, இங்க இருக்கிறான்னு சொன்னானு அங்க போனனுங்க, அங்க போன அவர் அங்க போயிட்டாங்க, சரி அங்க போய் பார்த்தா அவர் அங்க போயிட்டாரு, இப்படியே எங்க போனாலும் கிடைக்க மாட்டேங்கிறாருங்களே ஐயா நீங்க பாத்தீங்கன்னா. இல்லைங்க அவரை போய் பார்க்கணும், இவ்வளவு சிரமம் பண்ண, இப்பதாங்க எங்கிட்ட ஒன் நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, நாங்க ரெண்டு வந்து ஒட்டுக்காக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், நானே அவரை பிடிக்கணும் பிடிக்கணும் கிடைக்கவே மாட்டேங்கிறாருங்க. அப்ப மற்றவருக்கெல்லாம் அரியவனாக நிற்கிற பெருமான் மாணிக்கவாசருக்கு எளியவனாக நிற்கிறான், நினைச்சு பாருங்க. அப்ப இதாங்க நீங்க திருவாசகத்தின் பொருளை திருவாசகத்துக்குள்ளே பார்க்கலாம். அப்ப அறியான் என்று சொல்லுகிற தொடர் தேவர் வானவர் போன்றவர்களுக்கு தான் அறியவன், அடியார்களுக்கு என்றும் எளியவன். ஏன்னா சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நிற்கின்ற பெருமான் அல்லவா, அடியார் சிந்தனையுள் தாங்க தேனூறி நிற்கிறார், வானவர் சிந்தனையிலேயே தேனூறி நிற்கிறார் இல்லையே. அப்ப அடியார்களுடைய அந்த நிலை, அடியார் என்கின்ற அந்த பேரு இருக்கு பாருங்க, அந்த பதம் உயர்ந்தது. ஆனா இங்க அறியான் என்று சொன்னது வானவர்களுக்கு அறியான். எனவே அறியானே யாவர்க்கும், இங்க யாவர் யாரு, திருமால், பிரமன், இந்திரன், 30 முக்கோடி தேவர்கள், இவங்கெல்லாம் அந்த பட்டியல் அடங்கிடுவாங்க. இதான் பின்னாடி சொல்லுவாருங்க, யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையாய், யாவர்க்கும் கீழாம் அடியேனை, யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய். யாவரும் பெற்றறியா இன்பம், அதனால வானவர்கள் போன்றவங்க தான் இங்க, அவர்களுக்குத்தான் இறைவன் அரியவன். அரியானே யாவர்க்கும் அம்பரவா, அம்பரவா ஆக அம்பலத்தில் இருக்கக்கூடிய அம்பரவா என்று அந்த பெருமானை போற்றுகிறார். அம்பரம் அப்படின்னா ஆகாயம் அத்துங்க, வேற அம்பரவா, அம்பரவா அப்படின்னா அம்பரம் என்றால் ஆகாயம். எனவே அரியவனால் யாருக்கு, யாவர்க்கும் அரியவன் அம்பரம் என்று சொல்லப்படுகிற ஆகாயமாகிய அம்பலத்தில். அப்ப ஆகாயம்ங்கிற ரெண்டு அம்பலம் இருக்குது, ஒன்று தில்லை என்கின்ற ஆகாய தலமாகிய அம்பலம், இன்னொன்னு அறிவு என்கின்ற அம்பலம். ரெண்டிலேயே அவன் ஆடல் புரிகிறாங்க. தில்லையில எல்லோரும் காண ஆடுகிறான், அறிவுல எல்லோரும் காண ஆடுவதில்லைங்க, ஞானம் உடையவர்கள் காணும் வண்ணம் ஆடுகிறார். அதான் சிதாகாய பெருவெளி அப்படின்னு பேரு. சித் அம்பலம், சித்தம்பலம், சித்துனா அறிவு, அறிவே இறைவனுக்கு அம்பலம். அதான் அவனுக்கு சபை, அம்பலம்னா சபை, பொது இடம், சபை நிறைய சொல்லி சொல்லிக்கலாம். எனவே பெருமானுக்கு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா தில்லை என்கிற திருத்தலம் இந்த மண் உலகத்துல. அவனுக்கு இன்னொரு இடம் எதுன்னு கேட்டா நம்முடைய அறிவு அவனுக்கு இடம். எனவே சிதாகாய பெருவழி. எனவே இங்க அம்பரவா அம்பலத்தையும், அதே அம்பரவான அம்பரன ஆகாயம் என்று பொருள். ஆகாயமாகிய அம்பலத்தில் பெரியானே, அம்பலத்தையும் பெரியானே, ஆக பெரியவன் இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக நிற்பவன் பெரியவன். அப்படிப்பட்ட பெரியவன் என்ன பண்ணா, சிறியேனை, நான் யாரு, நான் தான் சிறியவன், சிறியேனை ஆட்கொண்ட பெய்களுக்கு. எனவே இறைவன் அறியான் யாவருக்கும் அறியான் இல்லைங்களா, யாவருக்கும் அறியான். இதைத்தான் அப்பர் சாமி அறியானை அப்படின்னு சொன்னார். அந்தனதம் சிந்தையானினர் அறியான் என்று அங்க எடுத்து சொல்லுகிறார். இது நீங்க திரு இசை பாடு கூட நம்முடைய கருவூர் தேவருடைய பாட்டு, அதுலாம் நிறைய பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ரொம்ப உருக்கி உள்ளத்தை அப்படியே கரைந்து பாடுவார். அதாவது வானவர் போன்றவர்களெல்லாம் பலகாலம் இறைவனுக்கு பணி செய்வ காத்துக்கொண்டு ஏமாந்து இருக்க எனக்கு அவன் அருள் செய்தானுங்க, அந்த எளிமையை என்றும் நான் மறவேன்பர். பன்னெடும் காலம் பழையூர் தாம்பலர் எம்பரித்திருக்க எனக்கு அவன் அருள் செய்த திறத்தை என்னன்னு சொல்லட்டுங்க. ஆக பழையோர்களாகி அவர்கள் காலங்காலமாக காத்துக்கொண்டு கிடக்கிறாங்க, இன்னும் பார்த்தபாடில்லை. நான் என்ன இன்னைக்கு வந்தவனுங்க, என்னை ஆட்கொண்டு பெருமான் எனக்கு எவ்வளவு பெரிய கருணை செய்திருக்கிறார். எனவே இந்த எளிமையை நான் என்றும் மறக்கேன், என்றும் மற, நீங்க வேற அன்னமாய் விசும்பு எடுத்துக்கொள்ளுங்க, அன்னமாய் விசும்பு பறந்து அயந்தேட அங்கனே பெரிய, அதாங்க இங்க பெரியா, பெரியானே அன்னமாய் விசுந்து பறந்து அயந்தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி. இவங்கெல்லாம் போயிருந்து சாமி நீங்க சொல்லுகிற பணி செய்ய நாங்க தயாரா இருக்கிறோம், ஏதாவது எங்களுக்கு உத்தரவிடுங்கள் அப்படின்னா அப்படியே பாத்துட்டே வந்த இவெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி, நான் ஏதாவது செய்யறேன், நான் ஏதாவது செய்யறேன் அப்படி காத்துட்டே நிக்கிறாங்க. யாரு, திருமால், பிரம்மன், தேவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் அப்படி பார்த்துக்கிட்டே வந்தார். ஒருத்தையும் ஒரு வேலையும் கொடுக்கல. ஒரு குதிரை வாங்க போனவரை போய் இங்க வாப்பா, இங்க வா, ஏன் அரிமத்தன பாண்டியன்கிட்ட தான் செல்வம் இருந்துச்சு, இறைவன் என்ன பண்ணிக்கலாம், அரிமத்தன பாண்டியன் கனவுல தோண்டி அரிமத்தனா உங்கள்கிட்ட இருக்கிற காசுல வந்து திருப்பெருந்து கோயில கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, அதை விட்டு போட்டு இவரு அவர்கிட்ட காசு கொடுத்து அனுப்ப, இவரு குதிரையும் வாங்க போலான்னு போற போய் குதிரை வாங்குற காசை கொண்டு கோயில கட்டியான்னு கொண்டு கட்ட வச்சாரு. என்னத்த சொல்றது, பணி செய்வதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறான், அரசன் சொன்னா கட்டுறான் அந்த கோயில, அதை விட்டு போட்டு மாணிக்க வாசரை கட்டு அப்படின்னு ஏன் சொல்லணும், அதாங்க இறைவனுடைய கருணை. அப்படி அவனுக்கு பணி செய்வதற்காக பல பேர் காத்து கொண்டிருக்க அவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன புடிச்சுக்கிட்டாருங்க இந்த சாமி. அன்னமாய் விசும்பு பறந்து அயந்தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். என்னைக்கும் மறக்க மாட்டேன்னார். இன்னைக்கு நீ என் நெஞ்சுக்குள்ள புகுந்திருப்பதை எந்த காலத்தும் மறக்க மாட்டேன், என்றும் நான் மறக்கேன். முன்னம் மாலறியா இருவனா ஒருவா முக்கனா நாற்பெரும் தடந்தோல் கண்ணவே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே தரத்தானே. பாட்டின் பொருளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க பாண்டிங்கன்னா நெஞ்சு கரையும், கல்ல ஒரு சொத்து தண்ணி வருவதற்கு தயாராயிடும். அதாடா இந்த செருமான் இந்த பெருமான் என் நெஞ்ச வந்து பிடிச்சுக்கிட்டாரு. எத்தனை அன்பர்கள் காத்து கொண்டு கிடக்கிறாங்க பணி செய்வதற்கு, அதெல்லாம் விட்டு போட்டு என் நெஞ்ச கொண்டு வந்து பிடிச்சிட்ட. இதான் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா தில்லை அம்பலவா. அப்புறம் சாமி தில்லையில பாரு பாட்டுல பாவி நெஞ்சில் குடிகொண்டவான், நல்லவன் நெஞ்சில குடிகொண்டிருக்கலாம் சாமி, நீங்க இந்த பாவிய போய் பிடிச்சிட்டீங்க. என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா நினைச்சு பாருங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்களா? கேட்டிருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான், என் பாவி நெஞ்சில் குடிகொண்டாவா. அப்ப என்ன உணர்வு அங்கு நின்று பார்க்கிறாங்கன்னு நாம நினைக்கணும். அதனாலதான் இறைவன் யார்னார், அரியவன், அரியவன் மட்டும் பெரியவர். அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தையும் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய் கலர்கீழ், என்னை ஆட்கொண்ட உன்னுடைய திருவடி கீழ் என்னை ஈர்த்து ஆட்கொண்டான் அல்லவா. நான் என்ன பண்ணணுங்க, அவருக்கு என்ன செய்வது, என்னை ஆட்கொண்ட பெருமானுக்கு நான் என்னங்க பண்ணட்டும் அண்ணர். வேற ஒண்ணும் வேண்டாம், நல்ல நறுமண மிக்க மலர்கள் கொண்டு தூவுதல் வேண்டும், தூவி தொழுதல் வேண்டும். அதான் சொன்னார், விரையாந்த மலர் தூகேன், நான் மலர் தூவாமல்லவா நிற்கிறேன், விரையாந்த மலர் தூவேன் வியந்து அலரேன் அலறுதல் அலறிடேன் உளறிடேன் ஆவிசூரேன் முனைவனே முறையோ நான் ஆனவார். பின்னாடி சொல்ல போற அலறுதல் என்னங்க அலறுதல் அப்படின்னு கேட்டா, ஆரூரா ஆரூரா என்று அலறான் இல்லே அவ்வளவுதாங்க. ஆரூரா உள்ள போனா அப்படியே போய் நாமளும் கல்லும் சிறையும் ஒன்றா போய் அப்படியே கையை கட்டி சும்மாவே நின்று அப்படி இல்ல, அப்படியே அந்த பெருமான பார்க்கும்போது ஆரூரா பெருமானே அப்படின்னு இறைவனை நோக்கி அந்த அவனுடைய பெருமைகளை சொல்லுதல், புகழ்ந்து பாடுதல். அப்படி சென்னானுடைய சிவனே போற்றி அப்படின்னா அப்படின்னு சொல்லலாமா வேண்டாமா, அப்படி இல்ல அப்படியே அதை சொல்லி சொல்லிட்டா யாரு சொல்றாங்கன்னு பார்க்க வேண்டியதில்ல. யாரோ ஒருத்தர் தென்னாளுடைய சிவனே போற்றி அப்படின்னா என்னாட்டதற்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம நெஞ்சில தானா வரணும். இதுதான் வியந்து அலறுதல். ஆக நல்ல நறுமணம் மிக்க மலர்கள் கொண்டு பெருமானுக்கு சூட்டுதல் வேண்டும், நல்ல அவனுடைய பெருமைகளை சொல்லி அலறுதல் வேண்டும். அதெல்லாம் நான் செய்யலேங்கிறார், செஞ்சவர் தான் நமக்காக செய்யலேன்னு சொல்றார். செயலைனா என்ன ஆயிரும், செத்து போவதற்கே போயிடுவோம். வியந்து அலறேன் நயந்து உருகேன், அப்புறம் இந்த ரெண்டும் நடந்துச்சுன்னா உருக்கம் வரும். எனவே மலர் தூவேன் வியந்து அலறேன் நயந்து உருகேன், நயந்து உருகேன் அப்படி நயந்து உருகுதல் வேண்டும். அதுவும் இல்லைன்னார், சரியேன் நான். ஆக இப்படி இதெல்லாம் செய்யாம நான் இருக்கிறேன். சரியேன் நான் ஆமாறு என், அப்ப எது ஆமாறு, விரையாந்த மலர் தூவுதல் வியந்து அலறுதல் நயந்து உருகுதல் இதெல்லாம் ஆமாறு. இதெல்லாம் செய்யலினா ஆமாறு என், இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறனே நான் எப்படிங்க ஆறு ஆக போறேன். ஆமாறு அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, இந்த மூனை நினைவில் வைத்துக் கொண்டீங்கன்னா இதாங்க ஆம் ஆறு. அதாவது நல்ல மலர்கள் கொண்டு இறைவனை துதித்தல் வேண்டும், அவன் பெருமைகளை சொல்லி அலறுதல் வேண்டும், அதுக்கப்புறம் நெஞ்சம் அவனை கண்டு நினைந்து உருகுதல் வேண்டும். இந்த மூணும் கிடைக்கணும் நமக்கு. கிடைத்து விட்டால் நீங்கள் ஆம் ஆறு ஆகிவிட்டீர்கள். இல்லன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டா ஆமாறு எல்லாம் இல்ல. என்னாச்சு? சாவேனால் சாவேனே, வந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் போனோம், அவ்வளவுதான். இதை விட எளிமையாக எப்படி சொல்லுவார் மணிவாசகப் பெருமாள்? ஆமாறியது அப்படிங்கறதுக்கு ரொம்ப எளிமையா சொல்றார். தரியே நான் ஆமாறு என், இதெல்லாம் செஞ்சாத்தானுங்க ஆமாறு, இதெல்லாம் செய்யாம நான் இருக்கிறேனே, நான் என்னத்துக்கு இருக்கிறேன் என்? ஏன் என்ன ஒன்னத்துக்கும் ஆகல, பிறகு என்னத்துக்கு தான் இருக்கிறேன்? செத்து போவதற்கு தாங்க நான் இருக்கிறேன். சாவேன்னா சாவேனே. இப்ப நீங்க என்ன வரணும், எப்ப கோயிலுக்கு போனாலும் நீங்க முடிந்தவரை நல்ல மலர்கள் கொண்டு பெருமானுக்கு சூட்டுதல் வேண்டும். நம்ம கோயில்ல நாம கொடுக்க முடியாது, நாம போய் கருவறை நாம வைக்க முடியாது. வைக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்லவா, நீங்க வரும்போதே நல்ல மலர்களை தொடுத்து கொண்டு வரலாம். வைக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு ஒரு சின்ன விநாயகர் இருக்கிறார், எந்த மரத்துல ஒரு சிவபெருமான் இருக்கிறார், சங்கமேஸ்வர பெருமான் அங்க இருக்கிற மூத்தத்துல மட்டும்தான் இருக்கிறாரா என்ன, அங்க இருக்கிறாரு. போனமா ஒரு பூ அங்க வைக்கலாம், நம்ம கையால ஒரு பூ வைக்கலாமே, அந்த இடத்துல இருக்கிறார் சாமிக்கு ஒரு பூ வைக்கலாம். இப்ப நாங்கூர் பெருமக்கள் இருக்கிறாங்க, ஒரு பூ கூட நால்வத்திருவிழா வைக்கலாம். எப்ப வருகிறீர்களோ அப்பெல்லாம் எனவே இறைவனை காணுகின்ற பொழுது மலர் கொண்டு துதித்தல் வேண்டும், அதுதான் ஆமாறு. அப்புறம் பாடுதல், அலறுதல், வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு அந்த இறைவனுடைய பாமாலைகளை சொல்லுதல் வேண்டும். இந்த ரெண்டையும் செய்து கொண்டு வந்தீங்கன்னா நயந்து உருகுதல் தானே வரும், இதெல்லாம் செய்யாம வராது. அப்ப இதை செய்தாத்தாங்க நயந்து உருகுன்ற உருக்கம் வரும். இந்த மூன்றும் செய்து விட்டால் நாம் ஆமாறு நிற்கிறோம் என்பது பொருள். இதான் ஞானசம்பந்த பெருமான், நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய், யார் அறிவார் தானாலும் வாழ்நாளும், சாய்க்காட்டியம் பெருமார்க்கு பூ நாளும் தலை சுமப்ப, புகழ் நாமம் செவி கேட்ப, நான் நாளும் நவின்று ஏத்தனர். மூணு வந்துச்சு பாருங்க. நாள் ஆய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே, ஆள் ஆய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அறநாமம் கேடாய். அறநாமம் கேள் நெஞ்சே, அறநாமம் கேள் என்று வேறொரு தளத்தில் அறிவுறுத்துகிறார் ஞானசம்பந்த பெருமான். எனவே ஆமாறு எதுன்னு கேட்டா இதாங்க ஆமாறு. இது நம்ம வந்து மற்றவர்கள் செய்கிறார்கள் செய்யல அப்படிங்கிறது அப்பாற்பட்டது. யாரெல்லாம் ஆமாறு ஆக வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அவர்கள் மேலே சொல்லப்பட்ட மூணு நமக்கு வேணும். ஒரு மலராவது பறித்து பெருமானுக்கு வைக்கணும், மலர் கிடைக்கலையா பச்சிலை பறித்து வைக்கலாம். எந்த இலையா இருந்தா என்னங்க, எருக்க இலை கூட எருக்கு மலர் கூட சுடு பண்ண முடியும் பெருமான். ஊமத்தம் பூவை சுடுகிற பெருமான், அதான் அவருக்கு போய் நீங்க இந்த இலையை வைக்கலாமா அந்த இலையை வைக்கலாமா ஆராய்ச்சியெல்லாம் பண்ண. இலை பச்சை கலர ஒரு இலை இருந்தா சரி, புடிச்சு சிவசிவான்னு ஒண்ணு வச்சா அது அன்பை தரும். அதுபோல அவற்றை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்ச ரெண்டு தேவாரத்தை சொல்லி படிங்க. படிச்சீங்கன்னா நெஞ்சம் உருகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய் விட்டு பாட பாடத்தாங்க நெஞ்சம் உருகும். நல்ல நினைவு வைத்துக் கொள்ளுங்க, மனதுக்குள்ள படிக்கலாம், எவ்வளவு படித்தாலும் நீங்க உருக முடியாது. அந்த பாட்டு அப்படியே வாய் விட்டு சொல்லணும், இந்த காதுல நுழையணும். இந்த காதுக்கும் நெஞ்சுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. இதுல கேட்க கேட்க இங்க உருக்கத்தை கொடுத்துடுங்க. அப்படி கேட்டதனால பறவைகளும் விலங்குகளும் ஞானம் பெற்றிருக்கின்றன என்று ராமலிங்க அடிகள் பாடுறார். திருவாசகத்தை அவர் அவர் படித்தார். எப்படி படித்தார்? வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நக்கரும்பை சாத்தினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து வட்டாமல் இனிப்பதுவே. படிச்சா படிச்சா படிச்சுக்கிட்டே இருக்க தோணுங்க, திருவாசகத்தை வைக்கவே மனசு வரமாட்டேன். அப்படி படிக்கிறார், ஊன் கலந்து உயிர் கலந்து படிச்சாராம். இவர் படிச்சுக்கிட்டே இருந்ததுல என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, அவரு இருந்த இடத்துல பறவைகள் இருந்தன, விலங்குகள் இருந்தன, இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, உதாரணம் ஒரு பறவை என்ன பண்ணும், புழுவை போய் கொத்தி சாப்பிடும், இன்னொரு உயிரைத்தான் அது பறி கொத்தி சாப்பிடும். அது அந்த பறவை போய் அந்த உயிரை கொத்துவதை விட்டுட்டு கம்முனே உட்கார்ந்துருக்குதுங்களா. விலங்குகளும் இன்னொரு உயிரை கொன்று தின்கிற விலங்குகளும் அதை செய்யாம இருந்துச்சுங்களாம். அதான் பாக்குறாரு, நான் மாறிவிட்டேன் என்பதுல எனக்கு வியப்பு இல்லை. ஏன்னு கேட்டா, விலங்குகளும் பறவைகளும் மெய்ஞானம் பெறுமானால் இதுல நான் மாறிவிட்டேன் என்பதுல வியப்பு என்ன இருக்குதுன்னு. வாட்டமில்லா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ச்சாதி பறவைகளும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞானம் நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பு. ஐயோ, நீங்க இப்படி பெரியவரா ஆயிட்டீங்களே, திருவாசகம் கேட்டு இப்படி ஆயிட்டீங்களே, அட போயா, நான் என்ன இப்படி திருவாசகம் கேட்டு ஆயிட்டேன்னு பெருசா சொல்லிட்டு இருக்கிறேன். அங்க பாரு, பறவையும் விலங்கும் ஞானம் பெற்று இருக்கிறது. எதை, மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை கேட்டு பறவையும் விலங்கும் ஞானம் பெறுமானால் நாம பெற முடியாதா என்ன? அப்ப என்ன இருக்குங்க, கேட்ட பறவை தான், கேட்ட விலங்கு தான் ஞானம் பெற்று இருக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், படிக்கும் போது உங்க காதுபட கேட்கணும். நம்ம நான் பாடினா தாங்க நான் கேட்பேன், அப்படி யாரு பாடினாலும் கேட்கணும். கேட்டீங்கன்னா தான் இந்த நெஞ்சம் உருகுகின்ற நிலையை பெறும். எந்த இடத்துல இருந்தும் இறைவன் நமக்கு அறிவு நிலையில யார் வாயிலாகவும் இருந்தும் உண்மையை உணர்த்தலாம். நாம எல்லாமே படிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியாத என்னங்க சொல்லிட போறாங்க அப்படின்னு எப்பவுமே கருதக்கூடாதுங்க. நமக்கு எவ்வளவு நிலையில எந்த இடத்துல நமக்கு கலக்கம் அல்லது மயக்கம் அறிவுல மாற்றம் தடுமாற்றம் இருக்குமானால் இறைவன் ஏதாவது ஒரு இடத்துல நின்று நமக்கு அந்த அந்த தடுமாற்றத்தை நீக்கி கொடுத்துருவார். அதை நீங்க எப்ப தெரியுமா பார்க்கலாம், எங்கெல்லாம் இறைவனை பற்றி பேசுகிறார்களோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து கேட்கணும். கேட்டீங்கன்னா நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருந்திருக்குங்க. ஒரு 100 பேர் அந்த வகுப்புக்கு வந்திருப்பாங்க, உங்களுக்கு என்ன தடுமாற்றமோ அந்த தடுமாற்றத்துக்குரிய கேள்விக்கான விடையை அங்க இறைவன் கொடுத்திருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், ஒரே செய்தி 10 பேர்த்துக்கு இல்ல 100 பேர்த்துக்கு இல்ல, யாரே ஒருத்தருக்கும் ஒரு செய்தி போய் அந்த அவங்க தடுமாற்றத்தை நீக்குங்க. இதுதான் அனுபவம். எனவே கேட்டல் என்பது உயர்ந்தது. அதனால ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், கேட்டல் உடையார் அவங்க பெரியார்னார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்பவர் உயர்ந்தவர்கள், கேட்பவர் உயர்ந்தவர், கற்றல் கேட்டல் உயர்ந்தார். வள்ளுவ பெருமான் சொன்னார், எனைத்தானும் நல்லவை கேட்க, எப்படியாவது கொஞ்சம் நல்லதை கேளுயான்னார். எனைத்தானும் எந்த வகையாலும் நல்லதை கொஞ்சம் கேளுப்பான். எனைத்தானும் நல்லவை கேட்க என்னையா பண்ணுனர், அது அனைத்து ஆன்ற பெருமை தரும். நீங்க நல்லதை கேட்க கேட்க பெருமை உங்களை தேடி வருங்க. நீங்க சொன்னா பெருமை வரும்னு சொல்லல, கேட்டா போதும். அதாவது ஞான சம்பந்த பெருமா நம்ம தளத்தை நின்று சொன்னாருங்க, தெத்தே என முரல கேட்டார் வினை கெடுக்கும் திருநனாவேனார். சொன்னா வினை கெடும் என்பது கடைசி பாட்டு. ஒடிவார் பழி இளர் இம்மண்ணின் மேலே, கல்வி தகத்தார் கல் வித்தகத்தார் கல்வி தகத்தால் திரைசூல் கடற்காழி கவுனி சீரார், நல் வித்தகத்தால் இனிதுரும் ஞான சம்பந்தன் சொல் வித்தகத்தால் இறைவன் திருநனா ஏத்து பாடல் வல் வித்தகத்தால் மொழிவார் பழி இளர் இம்மண்ணின் மேலே. பழி இல்லாம போது உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல தெத்தே என முறையில கேட்டார் வினை கெடுக்கும் திருநனா, கேட்டால் வினை கெடுக்கும். கேட்டார்னா என்ன கேட்பது போய், சிவருமான்ட கேட்கறவங்களுக்கு வினை கெடுக்கும் அப்படி பொருள் இல்ல. அவன் பெருமையை கேட்பவர்களுக்கு தெத்தே என முரல, வண்டுகள் தெத்தே தென்னா 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 என்று வண்டுகள் முரழுகின்றன. தென்னாருடைய சிவனே தென்னாருடைய சிவனே என்று வண்டுகள் முரழுகின்றன. அந்த தென்னா தென்னா என்று முரழுகின்ற அந்த அந்த மகுடத்தை நீங்க கேட்க கேட்க உங்க வினை கெடுங்கள். கேட்டல் உயர்ந்ததுங்க, நாம சொல்லுவது மட்டும் உயர்ந்ததல்ல, கேட்டல் உயர்ந்தது. அதனால கேட்கிற வாய்ப்பு கிட்டும் பொழுதெல்லாம் கேட்கணும். கேட்டீங்கன்னா தான் அறிவில் இருக்கிற அறியாமை நீங்கும், அப்பதான் இறைவனை அனுபவிக்க முடியும். அதனால மனதில் படிப்பது ஒரு நிலை, அதுவே அலறுதல், அலறுனா வாய் விட்டு சொன்னாதான் அலறுதல் பேர். அப்படி அலறுதல், வியந்து அலறேன், நயந்து உருகேன் இல்லைங்களா. சொல் பாருங்க அப்படியே, அரியானே அம்பரவா அம்பலத்தியம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்களுக்கு விரையாந்த மலர் தூவேன். மலர்னா சும்மா சாதாரண மலர், நல்ல நறுமணமிக்க மலர், விரையார்ந்த மலர் தூவேன், வியந்து அலறேன், நயந்து உருகேன். ஒன்னொன்னுக்கும் வெறும் உருகுதல் அலறுதல் மலர் அப்படி சொல்லல. மலர் எப்படி இருக்கணும், நல்ல மலர், நறுமணமிக்க மலர், விரை ஆர்ந்த மலர். அப்புறமேலு அலறுதல் இல்ல, வியந்து அலறுதல் வேண்டும். வியத்தல் எதுங்க, ஐயோ எவ்வளவு பெரியவருங்க அந்த இறைவன், நான் எவ்வளவு சின்ன ஆள் தெரியுங்களா. அப்படி வியந்து வியந்து, ஆக வியந்து அலறேன், நயந்து உருகேன். இதெல்லாம் செய்யாம இருப்பதனால தரியேன் நான் ஆமாறியன். நான் எங்கேங்க சாமிக்கு ஆளாணிக்க போறேன், ஏப்பா இப்படி சொல்ல. இதெல்லாம் பண்ணுனா கொஞ்சம் தேரலாமுங்க, எனக்கு தான் அந்த வாய்ப்பே இல்லையே. செய்யலான்னு நினைக்கிறேனுங்க, முடிய மாட்டேங்குது. அப்ப என்னதான் ஆச்சு, நான் செத்து போவதற்கே நாள ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. சாமாரியன் சாவேன், சாமாரியன் இதுதாங்க என்னுடைய நிலை என்று மணிவாசகர் இந்த பாட்டில் அதை சொல்லுகிறார். எனவே ஆமாறும் சாமாறும் எது அப்படின்னு கேட்டா, மலர் தூவுதல், நயந்து வியந்து அலறுதல், நயந்து உருகுதல், ஆமார். இதை விடுத்து விட்டால் சாமாரே விரைகின்றோம் என்பதை சாவேனான் சாவேனே என்று அருளியிருக்கின்றார்.